Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Perum sumai sumandu sorndu iruppavargale, ellarum ennidam varungal, naan ungalukku ilaipaarudal taruven engirar aandavar. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 9-13 முடிய. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து மகிழ்கிற பிள்ளைகள் பெருமையடைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்பால் நீங்கள் மீண்டும் மீண்டுமாக ஈர்க்கப்பட்டு உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி கொள்ள இது ஒரு நல்ல ஒரு வகையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் புரிந்து வைத்து கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். இது மனித வார்த்தைகள் அல்ல, கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை நம்ம இந்த திருப்பலியில் இந்த இறை அந்த பிரசங்கத்தினுடைய அந்த இறை பகிர்வினுடைய நேரத்தில் சிந்திக்கிறோம். ஏதோ ஒரு நபர்களுடைய எண்ணத்தை நாம் வெளிப்படுத்தினால் அது ஆண்டவருடைய ஒரு வெற்றியாக இருக்க முடியாது. ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை சரியாய் சொல்லக்கூடியவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. இன்றைக்கி இந்த வேத வசனங்கள் எல்லாம் வித்தியாசமாய் அது பகிரப்படுகிறது. அவரவருக்கு உகந்த விதத்திலே வேத நூல்களை மாற்றி அமைக்கப்படுகிறது. அதனால் எல்லாமே சரியென்று நாம் நினைத்துவிட முடியாத ஒரு கஷ்டமான சூழலில் தான் நம்ம ஆவியானவருடைய அந்த துணையோடு பயணிக்க அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இன்றைக்கி எல்லா பக்கமும் எல்லா மக்கள் வழி நடத்தப்படுறாங்க. எங்கே போனீங்கனாலும் அங்கே ஒரு 10 பேர் கூட்டம், 50 பேர் இருக்கிறாங்க. அவங்க அதை சரின்னு நம்புகிறாங்க. ஆனால் நாம் நிற்கிற இடம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கரங்கள் விண்ணை நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எப்போதும் தூய ஆவியை அழைப்பதாக இருக்க வேண்டும். வெல்கமிங் த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியை அழைத்து தங்களுடைய நாளை துவங்குகிற, தூய ஆவியை அழைத்து ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. ஒரு சகோதரி ஃபோன் எடுத்து சொன்னாங்க, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் ஆலோசனையின் கருத்துன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நானும் பல நாளாக பல மாதமாக கையை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவர் ஒரு ஆலோசனையும் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் வந்து டுஷ்னு முன்னாடி நின்று 1, 2, 3 எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார். டீச்சர்ஸ்லாம் வந்து நல்ல டீச்சர்லாம் பரீட்சையில் கொஸ்டினை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. பரீட்சைக்கு வர முக்கியமான கேள்வி எழுதிக்கோன்னு உடனே நம்மலாம் வேக வேகமாக எழுதுவோம். நிறைய நேரம் அது வந்து வழக்கமாக கொடுக்குற கேள்வியாக தான் இருக்கும். எந்த கேள்வியாக ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா, அப்படி தான் அவங்கெல்லாம் நம்மளை படிக்க வைப்பாங்க. அது மாதிரி கடவுள் வந்து முன்னாடி நின்றுட்டு பேச மாட்டார். ஆலோசனையின் கர்த்தர் அப்படின்னா அவர் வந்து ஆலோசனை ஒன்று, ஆலோசனை ரெண்டு அப்படின்னு கொடுக்குறவர் இல்லை. அந்த உணர்வு ரீதியாக நம்ம அவரை அனுபவிக்கிற பிள்ளைகள், அது ஒரு வாழ்வியல். அதாவது நம்ம இந்த உலகத்தரமான ஒரு வழிநடத்துதலாக அது இருக்காது, அது ஒரு வித்தியாசம். நம்ம கடவுள் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் ஆலோசனையின் கர்த்தர், நம்ம என்ன செய்யணும், இறங்கி வேலை செய்யணும். நம்ம களத்தில் இறங்கணும். நம்ம இறங்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆலோசனை வரவே இல்லையே. வலப்பக்கம் போகிறதா இடப்பக்கம் போகிறதா? ஆபிரகாம் சொன்னார், லோத்தை கூப்பிட்டு, இந்த பாரு நீ எங்கே போறியோ போ, நீ போகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் நான் போகிறேன். பாருங்கள், அவர் ரெடியாக இருந்தார். அவருடைய டிசிஷன் ஆல்ரெடி கிவன். இன்றைக்கி நாம் அந்த செயல்பாட்டு தளத்துக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இல்லாமல் ஆலோசனை வரட்டும் அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னா அது நம்ம சாவர வரைக்கும் வராது. பாருங்கள், அந்த அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது, எப்படி போகிறதுக்கு போகணும் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வழிகாட்டுது. இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியாளர், அந்த மத்தேயு அவர் சுங்கச்சாவடியிலேருந்து அழைக்கப்படுறார். இந்த அழைத்தல் நடக்கிறது, ஆனால் அந்த அழைத்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்பாஷணை, அதுதான் இன்றைக்கி முன்மொழியாக. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு முன்மொழியாக இந்த நற்செய்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்க, அந்த அழைத்தல் நேரத்தில் என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டார். அந்த அழைத்தல் அவர் உடனே விருந்துக்கு அழைக்கிறாரு. அந்த விருந்து நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சம்பாஷணை, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவர் பாவிகளோடு உணவருந்துகிறார். அப்போ அவங்க தேடி வந்து அவரை குறை கூறுவதற்காக ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு அந்த சூழலை பார்த்துட்டு உடனே அவங்கள சபிச்சு, இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்ட அப்படின்னு அவர் என்ன செய்யலை, அவர் வந்து யாரையும் சாடி திட்டி அவர் அந்த சூழலை வந்து அசிங்கப்படுத்தலை. மாறாக ஒரு அருமையான கருத்தை அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். இயேசுவினுடைய பாணி அதுதான். எந்த சூழல் எப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்வார், அந்த சூழலில் ஒரு அழகான ஒரு கருத்தை வச்சுட்டு போயிடுவார். இந்த ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி வந்தது, பாலைவனத்தில் ஒரு மரம் ஒன்று அழுது கொண்டு இருந்ததாம். அந்த மரத்தை யாருமே சீண்டலை அப்படின்னு, அந்த மரத்தை யாருமே தொடலை. என்ன எதுக்காக அப்படின்னா, அது கசப்பு நிறைந்த ஒரு மரம். அதனுடைய கிளை, அதனுடைய இலை, அதனுடைய வேர், அதனுடைய பட்டைகள், அதனுடைய காய், அதனுடைய கனி எல்லாமே கசப்பு. அதனால் யாருமே அதை சீண்டலை. ஆண்டவர்கிட்ட அது முறையிட்டதாக அந்த அதை விவரிக்கிறவர் அப்படியாக விவரித்திருந்தாங்க. அது முறையிட்டதாம் கடவுள்கிட்ட, நான் இப்படி கசப்பாக இருக்கிறேனே அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னால், பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு என்று சொல்லி கொண்டே இருந்தார். காலம் கனிந்தது. அது அந்த மரம் நன்கு வளர்ந்து அதனுடைய பருவம் எய்திய பிறகு அந்த மரத்தினுடைய அந்த உடம்பில் இருந்து, அந்த பாடி, அந்த மரம் மெயின் மரம் சொல்லுவாங்களா, அந்த மரத்திலிருந்து கிளைகளிலிருந்தும் பால் வடிய ஆரம்பித்தது. பால் உடைந்து அந்த வெடிப்பு ஏற்பட்டு பால் வடிய ஆரம்பித்தது. சில மரத்திலெல்லாம் பால் வடியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வடிந்த பால் உறைந்து ஒரு மிக அருமையான நறுமணத்தை வீசியதாம். அதைத்தான் வெள்ளை போலம் என்று மிக உயர்ந்த ஒரு அடையாளமாக, விலை உயர்ந்த ஒரு அடையாளமாக இப்பொழுது கருதப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு பல காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சில அடையாளங்களை எடுத்துக்கொண்டு நாம் இதுதான் சரி, எல்லாம் முடிந்தது என்று நம்ம ஓடிவிடுகிறோம். அப்படி இல்லை, பொறுமையோடு காத்திருக்கிற போது நமக்கு எல்லாம் சரியாய் நடக்கும் என்கிற உண்மையை ஆண்டவர் உணர்த்துகிறார். அது மட்டுமல்லாது, ஆண்டவருடைய இந்த வார்த்தை சொல்லுகிற அந்த ஒரு காரியம், அந்த சூழலை இயேசு எப்படி ஒரு அருமையான ஒரு அடையாளமாய் மாற்றுகிறார் பாருங்க. இந்த ஒரு கசப்பான மரத்திலிருந்து கூட கடவுளுக்கு ஒரு கனிவான ஒரு அடையாளத்தை கொடுக்க முடியும், ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை எடுத்து வைக்க முடியும். அதைத்தான் இயேசு சாமி நம்மத்திலே செய்து காட்டி கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றிலும் கசப்புகள், என் வாழ்வே கசப்பாய் போயிருக்கிறது அப்படின்னா கூட, நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காரியமாய் நம்மிடமிருந்து வெளிவருவது நன்மையானதாக இருக்கணும். இந்த அழைப்பு அப்படிங்கிறது அதுக்கு தான். கடவுள் மத்தேயுவை அழைச்சார், சீடர்கள் எல்லாம் அழைச்சார். எதற்கு அழைச்சார், என்னோடு வந்து நீங்களும் என்னை போல நீங்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு சாவு, இந்த மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக. அப்போது நம்மிடமிருந்து வெளிவரக்கூடியது நன்மையானதாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மரம் கனி கொடுக்கிறது, அந்த மரத்தினுடைய கனியை ஒரு நாளும் அந்த மரம் சுவைத்து பார்த்துருக்காது. ஆரஞ்சு மரம் வந்து ஆரஞ்சு பழம் கொடுக்கும், ஆனால் ஆரஞ்சு பழத்தை அது சாப்பிட்டது கிடையாது. தென்னை மரம் தேங்காய் கொடுக்கும், ஒரு நாள் அந்த தேங்காயை அந்த மரம் சாப்பிட்டது கிடையாது. நாம் தான் அதை மற்றவர்கள் பயனாளிகளாக, மற்றவர்கள் அதை சுவைக்கிற போது அது பெருமை அடைகிறது. இயற்கை எல்லாமே அப்படி தான், மனிதர்களை தவிர. அதைத்தான் கடவுள் மீண்டும் மீண்டுமாக இயற்கையிலிருந்து நமக்கு அடையாளங்களை சொல்லி சொல்லி நமக்கு ஒரு உணர்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கக்கூடாது, நீயும் உன்னிடமிருந்து வெளிவருகிற அந்த காரியங்கள், நீ எவ்வளவுதான் கசப்பாக இருந்தாலும், நீ எவ்வளவுதான் வேதனையை கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீ எவ்வளவுதான் இழப்புகளை சந்தித்து கொண்டிருந்தாலும், உன்னிடமிருந்து வெளிவருவது நன்மையானதாக இருக்கணும், அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு அருமையான உள்ளார்ந்த திட்டம். அந்த திட்டத்தை தான் அவர் அழைப்பு என்கிற பெயரில் வைத்து ஒரு சிலரை அழைத்து நமக்கு காட்டி சென்றிருக்கிறார். ஒரு சிலர் அடையாளமாக முன்னாடி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மத்தேயும் ஒருத்தர், அவங்களாம் எப்படி இறந்தாங்க நமக்கு தெரியும். அவங்க நன்மைகள் செய்து அவர்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் நன்மை செய்து இந்த பூ உலகத்திற்கு ஒரு நல்ல வெள்ளை போலத்தை போல ஒரு நல்ல அடையாளமாக மாறியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த அழைத்தலை ஒட்டி நம்மளுடைய அழைத்தல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சிந்திக்கத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிற. முதல் வாசகத்தில் ஈசாக்கு ரபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். எதற்காக அன்பு வைத்திருந்தார்? அவர் மனைவி, அதனால் அன்பு வைத்திருந்தார். இப்போ இந்த முதல் வாசகத்தினுடைய நரேஷனில் என்ன நடந்தது? அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனுக்கு மகள் பார்க்க மனைவியை தேட ஆட்களை அனுப்பி அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தைகள். இப்போ இந்த திருமணம், இந்த திருமணம் என்கிற அழைப்பை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு திருமணம் என்பது யார் உருவாக்கி கொடுத்தது? வேதத்தினுடைய, நம்மளுடைய கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் காட்டுற அடையாளம் இதில் இருக்குது. மற்றவர்களுக்கு எல்லா சமூகம், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் திருமணம். ஒரு ஆணும் பெண்ணும் ஆண்டவருடைய திட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த திட்டம் சிதைக்கப்படுகிறது. இன்றைக்கி திட்டங்கள் வந்து கடவுளுடைய திட்டத்தை சிதைக்கிறது தான் பிசாசோட வேலை. அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கிற, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிற ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுன்னா, த பேசிக் கிரியேஷன் ஆஃப் காட் இஸ் பீயிங் டேம்பர்ட். கடவுளுடைய அந்த அடிப்படை இது, அந்த உரிமை, அவருடைய உரிமை அது படைப்புங்கிறது. ஒரு ஆணை ஆணாகவும் ஒரு பெண்ணை பெண்ணாகவும் படைத்த அந்த அடையாளம் இன்றைக்கி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வேதனை. இதெல்லாம் இயற்கையில் தானே இருக்கிறது, அது ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த ஏரியாவெல்லாம். அதனால் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகலை. ஒரு ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நாம் வந்து சிந்திக்கிறோம். ஒரு சிலருக்கு வெளி தேசங்களில், வெளிநாடுகளெல்லாம் அவர்களை நம்ம வந்து எதுவும் இழிவுபடுத்த, இங்கேயும் பார்க்குறோம். டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம வந்து திருநங்கைகள்னு பார்க்குறோம். அவங்க பிறப்பிலேயே அவங்க ஒரு மாறுபட்ட அடையாளமாக இருக்கிறாங்க. பிறப்பிலேயே அவங்களுடைய இயல்பு அப்படியாக இருக்கிறது. அவர்களை நம்ம குறை சொல்லலை, அவர்களை குறை சொல்லவும் கூடாது. அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களும் நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள் என்ற பாணியில் நம்ம பார்க்கணும். ஆனால் எதை நான் இந்த இடத்துல அடையாளமிட்டு காட்டுகிறேன் அப்படின்னா, அவர்களே தவறானவர்கள் அப்படின்னு அல்ல, அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு எங்கே நடந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த தவறைத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலிருந்து சிந்திக்கிறப்ப தான் கிடைக்க முடியும். ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பிறப்பு எடுத்திருக்கிற ஒரு நபரை பார்த்து இவர் தவறாய் படைக்கப்பட்டவர் சொல்ல முடியாது. கடவுள் தானே படைச்சிருக்கிறாரு. கடவுள் பாருங்க, இயற்கையினுடைய போக்கில் அவரும் போயிட்டே இருப்பார். இயற்கையினுடைய போக்கில் தான் அவரும் டிராவல் பண்ணுறார். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த அடிப்படை உறவினுடைய ஆழம் மாற்றப்பட்டிருக்கிறது. எங்கேயோ தலைமுறை தாண்டி நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாப்பரசர் இடத்துல கேட்குறாங்க, இது மாதிரி ஓரினச்சரிக்கையாளர்களை வந்து அவர் சொல்கிறார், நம்மளுடைய போப்பாண்டவர், ஆலயங்களை எல்லாம் திறந்து விடுங்க, எல்லாரும் உள்ளே வரட்டும், நீங்கள் ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க. ஓரினச்சரிக்கையாளர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர்களை தீர்ப்பிட நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சில வார்த்தைகளை ரொம்ப ஆழமாக போடுறார். அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளாத சில உள்ளங்கள் அவரை, அவர் ஓரினச்சரிக்கையாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று அவர் மீது பழித்துரைத்தார்கள். ஒரு முறை நம்ம ஏஞ்சல் டிவியில் கூட ஒரு சகோதரர் காலையில், அதிகாலை, இது உண்மை, நான் பார்த்தது நேரடியாக கேட்டேன். நான் ஒரு பெரிய டாக்டர் என்று போட்டு அவர் பேர் இருந்தது, பேரை கூட நான் மறந்துட்டேன். அப்படி ஒரு சர்வீஸ் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், பாருங்கள், கத்தோலிக்க திருச்சபையில் கூட பாப்பரசர் என்று அவங்க பெரிய போப்பாண்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர் வந்து இதை மாதிரி ஓரினச்சரிக்கை ஆதரித்து பேசியிருக்கிறார்னு சொன்னார். என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. ரொம்ப கவலைக்குள்ள, ஏன்னா ஒரு அதிகாலை நேரம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சர்வீஸ் வந்து ஒர்ஷிப், டு த லார்ட். அவர் ஒர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கிறார். கடவுளை ஒர்ஷிப் கொடுக்குற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பழிபாண்டம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த ஒரு பழிபாவத்தை தூக்கி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு திருச்சபையை வழி நடத்துகிற பெரிய தலைவர் மேலேயே வச்சாச்சு. அவர் என்ன சொன்னார், எப்படி எதற்காக சொன்னார் அப்படின்னா, அவர் இன்னும் திருச்சபையில் வந்து நிறைய திருமணத்திற்கான சில இடர்பாடுகள் நிறைய இருக்கிற, இன்னும் நீங்கள் நம்ம மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க திருச்சபையோடு. நீங்கள் காண்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சர்ச் டஸ் நாட் பர்மிட், திருச்சபை அனுமதிக்காத நிறைய காரியங்கள் உண்டு. குழந்தையை வந்து நீங்கள் தடை செய்யக்கூடாது. பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு தடை செய்கிற அந்த பிறப்பை தடை செய்கிற சில கருவிகளை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதுக்கே பர்மிஷன் இல்லாத போது இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு நெச்சரிக்கையாளர்கள் நீங்கள் உரமாக நீங்கள் வந்து வாழலாம், நீங்கள் வந்து அவர்கள் அதான் சொல்கிறார், இது அவர்களுடைய உலகம், அவர்களை தீர்ப்பிட நான் யாருன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அவருக்கே அது புரியாத ஒரு உலகமாக தான் இருக்க வேண்டும், ஏன்னா நமக்கே புரியல என்ன நடக்கிறது அப்படின்னு. அப்போ நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள், நோயுற்றவருக்கு தானே மருத்துவர் தேவை, நோய் அற்றவருக்கு அல்ல. பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை அவர் அந்த இடத்துல வைக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆலயங்களிலே பார்ப்போமே, யாருக்கு ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது? நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் கூட தாறுமாறு கல்யாணம், யாரோ ஒருத்தர் ஓடி போய் லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம். இன்னமும் அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஒரு ஊர்களிலே ஒரு ஒரு கிராமப்புறம் என்று வந்ததுன்னா, இப்படி யாராவது தாறுமாறு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரோடு ஒரு வெளியில் போய் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா, நாங்கள் நன்மை கொடுக்கக்கூடாது, எங்களுடைய கை கட்டப்படுது. ஒரு சகோதரி கேட்குறாங்க, எங்கள் ஃபாதர் இப்படி சொல்லிட்டாரு, நான் நன்மை வாங்கக்கூடாதுன்னு, நான் செய்ய இது சரியா தவறா, நான் என்ன பெரிய நான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க சொல்கிறது கேட்குற கேள்வி ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க திருமணம் ஆலயத்திற்கு வெளியே நடந்தது, அவங்க ஆலயத்திற்குள்ளே நடக்கலை, அதனால் இந்த திருமணத்தை திருச்சபை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்படி தான் சட்டத்திட்டங்கள் இருக்கிற. ஆகவே நம்ம வெறும் சட்டங்களை மட்டுமே கையில் தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படின்னா நம்ம காணாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் வெர்ஷன்ஸ் தான், இதெல்லாம் இந்த இடத்துல விலாவரியாக நம்ம பேச முடியாது. அங்கிருந்து சில எதிர்ப்பு குரல்கள் நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக அப்போசிஷன் எல்லா பக்கமும் வரும். ஆனாலும் உண்மையை நம்ம இப்படி தான் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை அவர் அழகாக சொல்கிறாரு, யூஸ் யுவர் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறார், பாஸ்டரல் ப்ரூடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிராமத்தில் இருந்தபோது இதே போல் ஒரு குடும்பம் தாறுமாறான கல்யாணம், தாறுமாறுன்னு நாங்கள் சொல்வது த மேரேஜ் வந்து திருமணம் வந்து திருச்சபை முறைப்படி நடக்காத ஒரு சூழல். அப்படிப்பட்ட குடும்பங்களை நாங்கள் அறிந்தால் அவங்களுக்கு நாங்கள் நன்மை கொடுக்கக்கூடாது, அவங்கள திருச்சபை சர்ச்சுக்கு வரலாம், அவங்க உரமாக வந்து உட்கார்ந்துருக்கலாம், பட் இந்த அருட்சாதனங்களில் பங்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த திருமணம் நடந்த சூழல் எல்லாம் வித்தியாசமானது. அந்த குடும்பம் சில வருடங்களை கடந்து சென்று விட்டது, பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள். அந்த குடும்பத்தை வந்து நான் போன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு சொல்லி உடனே நோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இட் இஸ் அ இம்ப்ரூடன்ட், இட் இஸ் அன் இம்ப்ரூடன்ட் ஆங்கில், அதாவது அது ஒரு வேகமில்லாத செயலாக மாறி இருந்திருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த குடும்பத்தின் மீது நான், அது ஒரு நல்ல ஒரு அழகிய குடும்பமாக அவங்க அழகாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறாங்க, ஆலயத்தில் வந்து நிறைய செயல்பாடுகளை செய்கிறாங்க, ஆண்டவரோடு இணங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற போது பாப்பரசர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு நான் முன்னாடியே செய்துட்டேன், பாப்பரசர் பின்னாடி தான் சொல்கிறார். அப்போ நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன், அப்போ நான் செய்தது சரிதான் என்று. அப்போது இப்படிப்பட்ட ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் ஒரு அதாவது ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ளே தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிற போது நாம் செய்கிற காரியங்களிலே குழப்பங்கள் இருக்க முடியாது. அதைத்தான் பாப்பரசர் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு குடும்பம் என்கிற ஒரு அபிஷேகம் எங்கேயோ சிதைக்கப்பட்டிருக்கிற குடும்பம் என்கிற அபிஷேகம், அந்த சிதைக்கப்பட்ட அந்த சிதைவினுடைய அடையாளங்கள் தான் இன்றைக்கு தாறுமாறான வாழ்க்கை முறைகள். தாறுமாறான ஒரு கடவுளுடைய திட்டம், ஒரு ஆண் பெண் என்கிற திட்டத்தை சிதைத்து ஒரு புதிய ஒரு அடையாளங்கள் காணப்படுவது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வேதனைக்குரியதாக, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எதிராக நின்று நிற்கிறவங்க கூட இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒரு ஆணும் பெண்ணுக்குமான அந்த காரியம் தவறு, ஒரு அன்புறவு தவறு என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய இந்த திட்டத்தை சிதைக்கிற ஒன்று ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கட்டாயமாக இந்த இடத்துல அழைக்கப்படுகிறோம். அப்போ அந்த சிதைவு என்பது எது? அதுதான் திருமணத்திலே நடந்த சிதைவினுடைய அழுத்தமான அடையாளங்கள். அந்த திருமணத்திலே நடந்த சிதைவின் அடையாளங்கள் தான் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சில மாற்று அடையாளங்களாக தென்படுகிறது. அப்போ இன்றைக்கி போய் நடக்கிற ஒரு அடையாளத்தை, இன்றைக்கி நாம் பார்க்கிற ஒரு அடையாளத்தை போய் தவறு என்று சொல்லக்கூடாது. மாறாக நாம் தலைமுறை தாண்டி பின்னாடி போய் பார்க்க வேண்டும், என்ன நடந்தது, அந்த குடும்பங்கள் என்கிற அமைப்பு எப்படி துன்பத்திற்குள்ளே கடந்து சென்றது, குடும்பங்கள் எப்படி சிதைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டு நாம் ஒரு புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். உதாரணத்திற்கு லோத்து, லோத் என்கிற மனிதர் சோதம் குமுறாவில் போய் குடியேறுறாரு. ஆபிரகாமோட ஒரு சின்ன ஒரு டக் வந்தப்போ அவர் பார்த்த அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமான சூழல். அங்கே அவர் ஒரு ஃபெர்டைல் லேண்ட், அது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நல்ல ஒரு நீர் சூழல்கள் இருந்த ஒரு இடம். அங்கே வாழ்வு உண்டுன்னு போகிறாரு, கடைசியில் வாழ்விலேருந்து ஓடி வந்தார். எதிர்பார்த்தது நடக்கலை. அங்கே என்ன நடந்தது, அந்த இனமே ஓரின சேர்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. ஆண்கள் ஆண்களோடு புணரக்கூடிய ஒரு பர்வர்டட் ஜெனரேஷன், அதாவது ஒரு இயல்பை கடந்த ஒரு வேதனை. பைபிளில் இருக்கிறத தான் நம்ம பேசுகிறோம். வானதூதர்கள் வராங்க, வாலிபருடைய உருவத்தில் அவர் கூட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஒளிய வைக்கிறாரு. அவர் கதவை தட்டி ஆண்கள், பைபிள் சொல்லுகிற விதமாக அந்த ஊரில் இருந்த வாலிபர் முதல் கிழவர் வரை, பாருங்கள் யாரும் எக்ஸப்ஷனல் இல்லை, ஆண்களை தான் அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறது. நான் போகிற தியானம் கொடுக்க போகிற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்த வசனம் எனக்கு நெஞ்சுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் எண்ணத்துக்குள்ளே. ஏன்னா பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆண்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. கேட்டால் உழைக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், காசு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆண்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே தான் வந்து நிற்க போகிறோமோ அப்படிங்கிற வேதனை எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிற. எதையுமே நம்ம அறிவியல் பூர்வமாக இது இப்படித்தான் சொல்ல முடியாது. 2 + 2 = 4 என்று கணக்கின்படி நம்ம போட முடியாது இது. ஆனால் ஏதோ ஒன்று அப்படி கணக்கின்படி நடந்திருக்கிறது. அது என்ன என்பதை நாம் அறிவை கடந்த ஒரு ஆற்றலோடு தேடி பார்க்கிறோம். அந்த லோத்தினுடைய சமூகத்தில் இந்த லோத்து மட்டும்தான் ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே வாழ்ந்தாருங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், ரெண்டு மகள்களுக்கு அவர் மருமகனை தேடி வச்சிருந்தார் திருமணத்திற்கு. பாருங்கள், ஒரு குடும்பத்தினுடைய அடையாளமாக அவர் அந்த இடத்துல நின்றார். ஆனால் கடைசியில் கடவுள் அவர் அந்த அடையாளமாய் நின்னதுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறார். அந்த குடும்பத்தை மட்டும் கடவுள் காப்பாற்றுறார். அந்த குடும்பத்திற்காக சில நல்ல காரியங்கள் கூட நடக்கிறது. அவர் மலைக்கு ஓட முடியாது, இந்த சோவாருங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் அதற்கும் அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த குடும்பத்தினால் அந்த சோவாருங்கிற கிராமம் காப்பாற்றப்படுது. அப்போ இந்த குடும்பம் என்கிற அமைப்பு கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ வல்லமைக்குரியதாக இருக்கிற படைப்பினுடைய அந்த நிலையில் நம்ம பார்க்கிற போது கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடக்க நூலில் நீங்கள் பார்க்கிற போது சில பேர் கடவுள் ஆணாக இருக்கிறார் பெண்ணாக இருக்கிறார் வாதங்கள் எல்லாம் உண்டு. தொடக்க நூலை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது கடவுள் மானிடரை எப்படி படைத்தார் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மிகவும் ஒரு தெளிவான விடுதலையை கொடுக்கிறது. கடவுள் தம்முருவில் மானிடரை படைத்தார். 26வது ரிவசனம் தொடக்க நூலில் பார்க்குறோம், கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 27ல தான் படைக்கிறார். 26ல பிளான் பண்ணுறார். எந்த ஒரு படைப்புக்கும் ஜீவராசிக்கும் கடவுள் பிளான் பண்ணலை, மனுஷனுக்கு மட்டும் அவர் பிளான் பண்ணிட்டு தான் படைக்கிறார். 27வது படைப்பு, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். தம்ங்கிற வார்த்தை அவருடைய, தம்முருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்போது அப்படியே இதை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உரு இல்லை. கடவுளுக்கு உரு என்று ஒன்று இருந்திருந்தா அது ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமான்னு கேட்டால் இந்த வேத வசனத்தின்படி அது ஆணும் பெண்ணுமான ஒரு உருவாகத்தான் இருக்க வேண்டும். அதனால தான் கடவுள் என்ன செய்கிறதில்ல, தன் உருவத்தை காட்டுறது. இப்படி காட்டினா பெரிய பிரச்சனை வந்துடும். ஒருத்தர் இதை சொல்லுகிற போது ஒரு படித்த ஒரு பேராசிரியர் அவர் என்னோட வாதிடுகிறார், இயேசு ஆண் தானே அப்படின்றார். இயேசு கண்டிப்பாக ஆண் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தந்தையினுடைய அடையாளம், அதனால் அவர் தான் எல்லாமேனு நம்ம சொல்ல முடியாது. பிதாவினுடைய அடையாளம் இருக்கிறது, அதை நம்ம மறந்து விடக்கூடாது. தூயாவி அப்போ எங்கே, அப்போ தூயாவி ஓரமாக வச்சிடலாமா? அவர் அருபியாக இருக்கிறார், அசைவாடுறார் அப்படிங்கிறமே. இன்றைக்கு நம்ம அறிவால் சிந்திக்கக்கூடிய ஒரு வேதனை அதுதான் நம்மளை பலவிதமான தீமைகளுக்கு இட்டு செல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு சில காரியத்தை நம்ம சிந்திக்கிறோம். இந்த குடும்பத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது கடவுளுடைய இது பெரிய தலைப்பு, இது அதை சுருக்கமாக நம்ம சிந்திக்கிறோம். அப்போ நம்மளுடைய குடும்பம் ஒரு ஆணும் பெண்ணுமாக நீங்கள் கரம் கொடுத்து வந்த அந்த ஒரு நிலை, இந்த கரத்தை கொடுத்து நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இந்த வார்த்தையை கொடுத்து தான் வந்திருக்கிறீங்க. அதனால தான் கிறிஸ்தவ திருமணங்கள் ஆலயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று நம்ம அறிவுறுத்துகிறோம். இதை நீங்கள் போய் ஒரு மேரேஜ் ஹால்லையே நடத்திடலாம், பெரியவங்க 4 பேர் வச்சு தாலி கட்டிக்கலாம், மாலை மாற்றிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எவ்ரிதிங் இஸ் டன். பட் ஏன் நம்ம ஆலயத்தில் கொண்டு போய் இந்த வார்த்தையை வைக்கிறோன்னா, திருச்சபை இதை ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை யாரோடு? ஒரு ஆண் தன் வார்த்தையை கொடுக்கிற போது மனைவிக்கு கொடுக்கிறார் வார்த்தையை, மனைவி கணவனுக்கு கொடுக்கிறார் என்று தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை முதலிலே கடவுளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களை படைத்தது கடவுள். அங்கே நிற்கிற அப்பா அம்மா வந்து செகண்டு கேட்டகரி தான். ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினது நான். இசையா 46:3 நம்ம பார்க்குறோம், உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். அப்போ தாயும் தந்தையும் நமக்கு ஒரு நல்ல கருவிகளாக இருந்தாங்க. அப்போ முதல்ல நம்மளுடைய தாய் தந்தையார் நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஆண்டவர். அதனால தான் அந்த தந்தைக்கு முன்பாக, அந்த தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை வைக்கிறோம். இதோ ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த மகளை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் கொடுத்த இந்த மகனை ஏற்றுக்கிறேன். இப்படி வார்த்தையினாலே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த குடும்பம் எப்படியெல்லாம் சிதைவுற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அந்த சிதைவு தான் நான் சொன்ன அந்த தலைமுறை தாண்டிய சாபத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது எந்த தேசத்திலிருந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அதனால் நம்ம யாரையும் குறை கூற இல்லை, எல்லாருமே சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த குடும்பங்கள் பாருங்கள், லோத்து இந்த தோபித்து புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், தோபியாஸ் வந்து சாராவை மனம் முடிக்கிற போது அவர் சொல்கிறாரு, நான் சாகும் வரை இந்த பிள்ளையோட வாழணும் அப்படிங்குன்னு ஜெபம் பண்ணுறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஆண்டவர் ஆதாமை படைத்துட்டு ஏ வால் பி வால் ஓ வால் அப்படின்னு ஒரு 10 வாழை படைத்து கொடுக்கலையே, ஒரே ஒரு வாழை தான் கொடுத்தார், ஏ வால் மட்டும்தான் கொடுத்தார். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போது இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரவங்க நம்ம இந்தியர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம், ஹவு டு யூ லிவ் வித் ஒன் ஒய்ஃப் அண்ட் ஒன் ஹஸ்பண்ட் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு. அப்போ பாருங்கள், கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆமாம் சாமி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யூத சபை யூத சமூகத்தில் ஒரு பொண்ணு வந்து புருஷன் செத்து போயிட்டா அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், தம்பியை அவனுக்கு செத்து போயிட்டான்னு 7, இது மாதிரி எத்தனை பேரை 7 கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கேள்விக்கு மட்டும் எங்கே பதில் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் மற்றது பைபிளில் ஏதாவது கேளுங்க, ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளை எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 7 உடனே சொல்லிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, இது வந்து யூத சமூகத்தில் அந்த இன விருத்திக்காக அப்படிங்கிறத விட மெஸ்ஸியா பிறப்பார். மெஸ்ஸியா எங்கே வந்து பிறப்பார்? ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே பிறக்கணும். அதனால் எந்த பெண்ணும் மலடியாக இருந்துடக்கூடாது, குழந்தை பேர் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அங்கே ஒருவேளை மெஸ்ஸியாவினுடைய வரவு தடைப்பட்டுடுமோங்கிறதுக்காக இந்த சட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, அது சைடில் இருக்கட்டும். இந்த குடும்பங்களை சிதைக்கிற வேதனைகள் நிறையா இருக்கிறது. அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். இன்றைக்கி நாம் யோசிக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குடும்பத்தினுடைய சிதைவு நடந்தது. அந்த குடும்பத்தினுடைய சிதைவு இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விதமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இனிமேல் என்ன நடக்க வேண்டும்? அந்த சிதைவு அப்படியே கண்டினியூ ஆகி நம்ம எல்லாம் அப்படியே போய் அழிந்து போகணுமா, அல்லது அந்த மாறுபட்ட சூழலை நான் மாற்றி அமைக்கணுமா? ஆண்டவர் கடவுள் எதற்காக நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார்? சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, அவருக்கு சாதகமாக, கடவுளுக்கு சாதகமாக. இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எதிர்சக்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேட்கறதில்ல. அப்பா அம்மா சில வீடுகளில் அவங்க பிள்ளைகளை அழிக்கிற எதிர்சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உண்மையை உரைக்க முடியல. எங்களுடைய திருமண தகவல் மையம் இங்கே இருக்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக பிள்ளைகள் மகளுக்கு மகனை தேடுவ மணமகனை தேட ஆட்கள் வரதில்லை. கேட்டால் பிஸி. ஒரு மகள்கிட்ட கேட்குறேன், ஏமான் இப்படி உட்கார்ந்துருக்கிற, என்ன நடக்குது உனக்கு அப்படின்னு. ஃபாதர் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ஃபாதர், நான் எப்படி ஃபாதர் நான் போய் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கள் பாருங்கன்னு நான் கேட்க முடியுமா ஃபாதர்? வயசை தாண்டிட்டாங்க, 30 தாண்டி போயிட்டுருக்கு அந்த மகளுக்கு. அந்த மகளுடைய ஆதங்கம் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது. எங்கள் வீட்டில் யாருமே கேர் எடுக்கலை ஃபாதர். பாருங்கள், இன்றைக்கி எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் நான் ஒரு 3 பேரை இன்றைக்கி காலையில் நான் மீட்டிங் போட்டு பேசிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி தாய் தந்தையர்கள் செயல்பட மறுக்கிறாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். திருமண வயதை கடந்து போய் பிள்ளைங்க நிற்கிறாங்க. திருமணம் செய்து வைக்கணுங்கிற ஒரு இது இல்லை, அவங்களுக்கு உண்மையை உணர்த்தணும். படிப்பெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு உனக்கு தேவை ஒரு மணமகன், உனக்கு தேவை ஒரு மணமகள். பாருங்கள், இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது தொடக்க நூல் 25:20 ஈசாக்கிக்கு 40 வயதான போது பாதான் அராமை சார்ந்த அருமையின் பெத்துவேலின் மகளும் அருமையின் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார். அந்த காலத்தில் 40 வயசு. இந்த காலத்திலலாம் நம்ம வயதுகளை நிர்ணயித்து வச்சுருக்கிறோம். அவங்களுடைய எண்ணிக்கையினுடைய இது நமக்கு எப்போதுமே தெரியும். அவருக்கு 90 வயசு 100 வயசு 120 வயசு அப்படி கணக்கிடுற போதே இந்த 40ங்கிறது கூட தான் தெரியுது. ஆனால் இன்னும் நம்மளுடைய கணிப்பின்படி இன்னும் குறைவாக இருக்கணும். ஈசாக்கிற்கு நம்மளுடைய மொழி புரிதலில் பார்க்குற போது இந்த காலத்தினுடைய புரிதலில் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கணும் வயசு. அப்போ பாருங்கள், இப்போ இந்த வயதுகள் பைபிள்லையும் போட்டிருக்குது, அந்த வயதில் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த காலத்திலே அந்த 40ங்கிற போது இந்த காலத்தில் இன்னும் சீக்கிரமாக திருமணம் வயதில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்து வைக்கணும். அப்போ இந்த குடும்பங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறது. மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். தாய் தகப்பனினுடைய அந்த நிலைதான் மரம். பிள்ளைகளை பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம் அப்பா அம்மா யாருன்னு. பிள்ளைகள் சரியாக இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த குடும்பங்கள் வந்து பெற்றோர்களுடைய வேதனையை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. அதனால தான் பெற்றோர்கள் பொறுப்புடன் பிள்ளைகளை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஒழுங்காரு ஒழுங்காரு ஒழுங்கா இல்லை இல்லை ஐ டோன்ட் மீன் தட். அப்போ பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக பெற்றோர்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பணத்தையும் பெருமையையும் அதிகாரத்தையும் ஜாதியையும் இன்னும் அழிவுக்குறை எல்லா அடையாளத்தையும் முன்வைத்து கொண்டு பெற்றோர்கள் வாழுகிற போது பிள்ளைகள் எதை எடுத்துக்கொள்வாங்க, அதை தான் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அப்படி இருந்தார், எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, நானும் அப்படி இருக்கிறேன். ஆகவே தான் இந்த குடும்பங்களை சிதைக்கிற அடையாளங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே ஒரு சில காரியத்தை சொல்லி இந்த திரு இந்த நம்முடைய கருத்துக்களை நிறைவு செய்ய விரும்புகிறோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே, அது உங்களுக்கே தெரியும், நம்ம வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது ஒவ்வொரு வாசல் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. பாருங்கள், முதல்ல ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள். ஏன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு மூளை. ஆண்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வேலை செய்தான் அதிகமாக, பெண்களுக்கு ரைட்டு பிரெயின். அப்போ கண்டிப்பாக வித்தியாசமாக தானே நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன வேணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பு வேணும். அது அவங்களுடைய கருத்து, ஏற்றுக்கொள்வோம். இது இவங்களுடைய கருத்து, ஏற்றுக்கொள்வோம். நான் சொல்கிறத கேளு, இவாய மூடு, நீ லூசு மாதிரி பேசாத. கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே சொல்கிறாரு, எல்லா வீட்லேயும் அப்படி தான் நடக்குது. எங்கள் வீட்டில் தான் அப்படி நடக்காது. என்னை திட்டுறவன் என் முன்னாடி சொல்ல மாட்டான், பின்னாடி தான் போய் சொல்லுவான், அறிவேட்ட பயலாக இருக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி முன்னாடி பேச மாட்டாங்க, உங்கள் வீட்டில் முன்னாடியே பேசிப்பீங்க. பெண்கள் சில நேரத்தில் வீட்டுக்காரர் அப்படி இப்போ நேராக சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால் பிள்ளைகள்ட்ட சொல்லுவாங்க, ஏன்னா உங்கள் அப்பனுக்கு அறிவே இல்லையாடா. பிள்ளைங்க கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எப்பா அறிவே இல்லைங்கிறாங்கப்பா அப்படின்னு. ஒரு அம்மா சென்சஸ் எடுத்துகிட்டு போனாங்களாம், ஊசி போட்டாச்சா ஊசி போட்டாச்சான்னு. நம்ம தான் இப்போ ஊசி போடுற கலாச்சாரத்தில் இருக்கிறோம்ல, எந்த நாட்டிலேருந்து ஃபோன் வந்தாலும் சாமி ஊசி போட்டியா அப்படிங்க, பயமாக இருக்குது ஊசி போடுறத நினச்சாலே. சில பேர் என்னிட்ட கேட்குறாங்க, ஊசி போடவா வேண்டாமா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வேணும் பல்லவத்து மந்திரம் சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு. ஊசியை போடுன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா, போடாதுன்னு சொல்லி ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் ஏன் சொல்லுவேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ரெண்டு கை கும்பிடுற மாதிரி படம் போடுவேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ பாருங்க, அப்போ அந்த அம்மாட்ட ஊசி போட்டியான்னு கேட்கும்போது வீட்டுக்கார் பேர் சொல்லுமாருன்னா, வீட்டுக்கார் செத்து போயிட்டார், வீட்டுக்கார் பேர் சொல்லப்படாதுங்க அப்படின்னு சொன்னிச்சான். இல்லைம்மா இதில் ஃபைலில் எழுதணும், உங்கள் வீட்டுக்கார் பேர் சொன்னால் அவர் பேர் நான் ஒரு நாள் சொன்னது இல்லைங்க சொல்ல மாட்டேங்க அப்படி. சரி எப்படி எழுதுறது, சாமியில் முடியும் அப்படின்னு சொல்லி ஹிண்டு கொடுத்துச்சு அந்த அம்மா. அவன் ஊர்பட்ட சாமியை கூப்பிட்டான், பொண்ணு சாமி சின்ன சாமி, கடைசியாக கண்ணு சாமி அப்படின்னானா, அந்த அந்த கன்றாவை சொல்லி தான் அந்த நாயை கூப்பிடுவாங்க அப்படின்னுச்சான். அவன் கண்ணு சாமின்னு சொன்னோனியும் அந்த பேரை சொல்லி தான் அந்த கன்றாவி பையில கூப்பிடுவாங்க அப்படின்னு. பாருங்கள், அதுக்கு அது பேரே சொல்லியிருக்கலாம் இல்லையா. இன்றைக்கி இதை பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பட் வி ஹாவ் டு அக்செப்ட். ஏன்னா ஆண்டவர் ரெண்டு பேரையும் வேறு வேறையாக படைச்சிரு, வேறு வேறையானா என்ன அறிவில், அப்போ தான் அந்த குடும்பம் பேலன்ஸ் பண்ண முடியும். எந்த கணவன் வந்து மனைவியை அப்படி டவுன் பண்ணி நான் சொல்கிறது தான் அப்படின்னா அந்த குடும்பம் சரியுதுன்னு அர்த்தம். எந்த மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் செய்கிறாங்களோ அந்த குடும்பம் டமார். இப்போ ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணும். ஒரு ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு பிஸ்னஸாகவே இருக்கட்டுமே, உனக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி, லாஸ்ட் அவர் ஜெயிக்கவே முடியாது. ஒப்பீனியன் கேளுங்க, ஏன்னா அங்கே ரைட் பிரெயின் வேலை செய்யும், நம்ம யோசிக்காத ஒரு புது வழி அங்கே கிடைக்கும். அதுக்கு தான் ஏற்றுக்கொள்கிறது. அவங்களுடைய அடுத்தவர்களும் அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற அறிவான மனுஷங்கன்னு கணவன் மனைவி, மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது, மன வருத்தம் தெரிவித்தல். தப்பு நடந்துருச்சா ஐ எம் சாரின்னு சொல்லணும், மூஞ்சிக்கு மூஞ்சாக சொல்லணும். எங்கள் அப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பேச மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக வரும், பேச மாட்டேன். அவர் எனக்கு என்னை போகும்போதெல்லாம் என்னை கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவார், பேசி பேசி ராசியானதே அப்படின்வார். ஒரு சினிமா பாட்டு தான், ஆனால் இந்த வரியை பாடிக்கிட்டே இருப்பார். இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய அப்பா பாருங்க, அவங்க இறங்கி வராங்க பாருங்க. இப்போ கணவன் மனைவி நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ அப்படி தான் பிள்ளைகள் நம்மளை பார்த்து பழகிப்பாங்க. அப்போ மன வருத்தம் தெரிவிக்கணும், சாரின்னு சொல்கிறதுல நம்ம என்ன குறைஞ்சி போயிட போகிறோம். ஒரு அம்மாவுக்கும் புருஷனுக்கு சண்டை வந்துருச்சா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்களாம். இவர் ஏதாவது சொல்லணும்னா எழுதி கேலண்டரில் ஒட்டி வைப்பாரான், அந்த அம்மா எழுதி பேசணும்னா எழுதி அவங்களும் குத்தி வைப்பாங்களாம். ஒரு நாள் காலை எழுதி போனான், அது காலையில் 5 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த அம்மா 5 மணி ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சிருச்சு. இவர் 7 மணிக்கு எந்திரிச்சு கத்துறாரு, அந்த அம்மா காட்டுச்சான் அங்கே எழுதி ஒட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு. 5 மணி ஆயிடுச்சுன்னு எழுதி ஒட்டிட்டு போயிடுச்சு இந்த அம்மா. பாருங்கள், இப்படி தான் நிறையா குடும்பத்தில் நம்ம என்ன செய்கிறோம், மன வருத்தத்தை வந்து வித்தியாசமாலாம் தெரிவிக்கக்கூடாது, டைரெக்ட் கையை பிடிச்சி ஐம் சாரிம்மா டோன்ட் வரி. பாருங்கள், கணவன் மனைவி தானே, ஒரு முத்தம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு எல்லாமே. கணவன் மனைவிக்குள்ளே தான் நான் பேசிகிட்ருக்கேன், பக்கத்து வீட்டுக்கு போய் அதெல்லாம் நம்ம சொல்லலை. மன்னிப்பு கேட்டல், ஐம் சாரின்னு கேட்குறது, மன வருத்தத்தை வெளிப்படுத்துறது, விளைவை எதிர்கொள்ளல். ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஓகே ஐ வில் டேக் இட் அப், ஐ வில் டூ திஸ், ஐ வில் ஒர்க் ஃபார் இட், நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு அந்த விளைவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம். மீண்டும் நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு திட்டமிடுதல். ஏதாவது ஒரு தவறு நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்திடுச்சுன்னா அந்த தவறை செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த சிதைவுகள் எல்லாம், ஒரு ஒற்றுமையின்மை, அவங்கவுங்க தனி ட்ராக்ல. ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருப்பாங்க, என் குடும்பத்தை அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல ஃபாதர், ஜெபம் பண்ணுங்க ஃபாதர்னு அந்த அம்மா வந்தாங்கன்னா என்னை ஒரு 15 நிமிஷம் போட்டு தாக்கிட்டு தான் போவாங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி. அது வீட்டுக்கார் வருவார், வேறு ஒரு விஷயத்துக்குறதுக்காக அவர் பேசுவார், அவர் பல விஷயத்துக்கு திருச்சபையில் பற்றியெல்லாம் பேசுவார், பைபிளை பற்றி பேசுவார், ஆனால் வீட்டில் பொண்ணு கல்யாணத்தை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். நான் என்னடா இவர் இப்படி இருக்கிறாருன்னு ஒரு நாள் கேட்டேன், அவங்க உங்கள் மனைவி தானா அப்படின்னு கேட்டேன். எஸ் ஃபாதர், அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உங்கள் பொண்ணு தானா அப்படின்னு. அவர் ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படின்னார். இல்லை, அந்த அம்மா வந்து மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீங்கள் ஒரு நாளும் அதை பற்றி பேசுனதே இல்லையானே. நடக்கிறதும் நடக்கும் ஃபாதர், பாருங்கள், இட்ஸ் கால்டு எஸ்கேபிசம். அப்படி இருக்கக்கூடாது, ஒரு கன்சர்ன் இருக்கணும், ஒரு கவலை இருக்கணும், அப்போ தான் அந்த குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமை தன்மை தான் அந்த சில காரியத்தை செயல்படுத்தும். ஆகவே நண்புக்குரிய பிள்ளைகளை நிறைய நேரம் பேசிட்டோம், திருமணம் என்கிற ஒரு அபிஷேகம், அது ஆசீர்வாதம், அது கடவுளால் உருவாக்கப்பட்ட கொடை. அந்த திருமணம் என்கிற அற்புதமான அந்த கொடை சிதைக்கப்பட்ட பொழுது, குடும்பம் என்கிற காரியம் சிதைக்கப்பட்டு இன்றைக்கு சமூகத்தில் நிறைய அவதூறுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் யோசிச்சு பாருங்கள், பைபிளில் கொடுத்துருக்கப்பட்டிருக்க திருமணம் என்கிற அபிஷேகம் இன்றைக்கும் தொடரணும், அது புதிய ஒரு பரிணாமத்தோடு வளரணும் என்கிற ஆவலோடு நாமும் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.